அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களுக்கு ஹத்னா செய்யலாமா அப்படி என்கின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஹிதான், அதாவது ஹத்னா செய்வதில் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்கம் காட்டித்தந்த வழிமுறை என்பதில் எந்த அறிஞரும் கருத்து முரண்பட்டது கிடையாது. நவீன நூற்றாண்டில் சில, அதாவது சில வைத்தியர்கள், எல்லோருமல்ல சில வைத்தியர்கள், அதாவது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட வைத்தியர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த குரங்கல் இந்த மனுஷன் வந்தா என்று சொல்லக்கூடிய அறியாமையில் உள்ள அந்த மாதிரியான கருத்துக்களை உள்வாங்கி கொண்ட தூர் ஆய்வு என்று சொல்லக்கூடிய சில வைத்தியர்கள், அல்லது அந்த வைத்தியர்களை நம்பிய ஒரு சில, அதாவது தமிழுலக அறிஞர்களை தவிர வேறு எங்கேயும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில், அதாவது வெளி உலக இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் கருத்து முரண்பாடு இருப்பதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நவீன இந்த நூற்றாண்டில் தான் அரபுலகத்திலேயோ அல்லது தமிழுலகத்திலேயோ இந்த மாதிரியான சின்ன சின்ன, அதாவது இந்த, அதாவது முற்போக்கான கருத்து என்று அவர்கள் கருதக்கூடிய பிற்போக்கான கருத்துக்கள், மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள் உண்டாயிச்சே தவிர, மற்றபடி ஹத்னாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய விஷயத்திலும் பெண்களுடைய விஷயத்திலும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு என்ன கருத்து முரண்பாடு இருக்குதுன்னு சொன்னால், பெண்களுக்கு ஆண்களுக்கு வாஜிபை போல பெண்களுக்கும் வாஜிபா அப்படி என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. பெண்களுக்கு விரும்பினால் செய்யலாம், தவிர்த்தும் விடலாம், சுன்னா என்கின்ற இடத்துல பல இஸ்லாமிய அறிஞர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதுதான் சரியான கூற்று. ஆண்களுக்கு வாஜிப் தவிர்க்கக்கூடாது தான் சரியான கூற்று. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஹதீஸுகள் வரக்கூடிய ஹத்னா சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஹதீஸும் ஆண் பெண் என்று பிரிக்காமல் இருப்பதை நம்ம பார்க்குறோம். சுனனுல் ஃபித்ரா, அதாவது இயற்கை வழிமுறைகளில் ஒன்று அப்படின்ட்டு சுன்னத்தன் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஹத்னாவை சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ ஆண் பெண்ணு என்ன செய்யலை, பிரிக்கலை. எதில் ஆண் தனித்துவாரோன்னு அதை மட்டும் தான் சொல்லணும், யஃபா உள்ளிஹா, தாடியை வளர்த்தல்னு வருது, அப்போ அது ஆணுக்கு மட்டும் உரியது. அதே போல் கஸ்ஸு ஷவாரிம், அதே போல் மீசை கத்தரித்தன்பது ஆணுக்கு மட்டும் உரியது. மற்றபடி விஷயத்தில் தக்லீமுல் அலாஃப் நகம் வெட்டுது அதில் வருது, அதே போல் அக்குள் முடிகளை களைதல் அதில் வருது. அப்போ இவைகளெல்லாம் வந்து என்ன, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. அதே போல் ஹிதான் என்றதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான வார்த்தையோடு வந்திருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் பெண்களுக்கும் ஹத்னா இருக்கிறமா அந்த செய்தி சொல்லுது. இன்னொரு சஹியான ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதல் தக்கல் ஹிதான் அணி ஃபக்கது வஜபல் குசல், இரண்டு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் சந்தித்து கொள்ளும் என்றால், இணைந்து கொள்ளும் என்றால், அதாவது குளிப்பு கடமையாகி விடும் என்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து தெளிவாக சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், ஆண் பெண் உறவு கொள்கிற பொழுது அந்த குளிப்பு கடமையாகிற இடத்தை இரண்டு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பார்க்குறோம். இதுக்கு சிலர் வந்து வியாக்கியானம் சொல்வதை பார்க்குறோம், தவறான விளக்கம். அது என்ன விளக்கம்னு சொன்னால், அதாவது அரபில் வந்து ஹிதானான் இருமையில் பயன்படுத்தக்கூடிய சில பயன்பாடுகள் வந்து ஒன்று தான் ஹக்கீக்கத்தாக, அதாவது யதார்த்தமாக ஒன்று ஒன்றைத்தான் அது குறிக்கும், மற்றது சேர்ந்து பயன்படுத்துறதுனால பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக ஷம்சானி, அதாவது இரண்டு சூரியன்கள் அப்படின்னா ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன். எனவே சம்ஸ் என்ற வார்த்தை ஒரு இயற்கையில் எது சூரியன் ஆகிக்குதோ அதுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த சந்திரனுக்கும் சூரியன் என்று சொன்னதுக்கு காரணம் ரெண்டும் ஜாயிண்டாக யூஸ் பண்ணுறதுனால. அதே போல் உமராணி என்று சொல்லுவாங்க, இரண்டு உமர்கள் என்று சொல்லுவாங்க. இதை வச்சு சொல்கிறாங்க, இரண்டு உமர்கண்டா யார், அபூபக்கரும் உமர் ரதியல்லாஹு அன்ஹும். அப்போ அபூபக்கர் உமர் அப்படின்னு வர நேரத்தில் இரண்டு உமரான், இரண்டு அதாவது உமரான் அப்படின்னு சொன்னால் அபூபக்கர் உமர் என்னும் வரும். அதே போல் என்னது அபூஜஹல் உமருக்கும் என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க ரசூலான ஹதீஸில் பார்க்குறோம் நாம, அஹதல் உமரைனின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று தான் உமர், மற்றவர் உமர் அல்ல, ஆனால் ரசூலாங்க இருமைக்காக அப்படி பயன்படுத்துகிறாங்க. அஸ்வதானி என்று வருது ஹதீஸில், அதாவது இரண்டு கருப்புக்கள் எமது பசியை போக்கி கொண்டிருந்தனன்னு சொல்லி, ஒன்று ஈச்சப்பழம் ஒன்று தண்ணீர். அப்போ ஈச்சப்பழம் கருப்பு ஓகே, அதுக்காக வேண்டி வந்து எனது தண்ணியும் கருப்பான்னு கேட்டால் இல்லை, ஆனால் அது அதை சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இரண்டு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் அப்படின்னு வர நேரத்தில் ஆணுக்கு மட்டும்தான் ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புன்னு சொல்லலாம், பெண்ணுக்கு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு அல்ல, இரண்டு உறுப்புக்கள் என்று உபயோகிப்பதனால ரசூலாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க என்று விளக்கம் சொல்கிறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது தவறான விளக்கம். அது இரண்டு என்று பயன்படுத்தினாலே ஒன்று தான் உண்மை, மற்றது வந்து அதாவது அதனோட ஒட்டி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுறன்றது ஒன்று உண்டு, உண்மை தான். அந்த அடிப்படையில் தான் இங்கே யூஸ் பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ இருமையாக எதையுமே பயன்படுத்தலாதா, இரண்டு கற்களைன்னா ஒன்று கல் ஒன்று மண்ணுன்ற அர்த்தமா, அதே போல் இரண்டு வீடுன்னா என்ன ஒன்று வீடு ஒன்று காடுன்ற அர்த்தமா, அப்படி இல்லை. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல அதுக்குரிய ஆதாரத்தை முன் வச்சு நம்ம அதை என்ன செய்யணும் சொல்லணும். இப்போ சொல்லப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் அதுக்குரிய ஆதாரம் இருக்குது, எனவே தவறான விளக்கம். ஹதீஸ்லேயே இதுக்கு மாற்றமாக வருவதை நம்ம பார்க்குறோம். எப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, இதில் இரண்டு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள்னு சொல்கிறாங்க, அதுக்கு இப்படி விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஹதீஸில் வருது, இதா மஸ்ஸல் ஹிதானுல் ஹிதான, ஹத்னா செய்யப்பட்ட ஒரு உறுப்பு ஹத்னா செய்யப்பட்ட அடுத்த உறுப்போடு இணைந்தால் அப்படின்னு ஹதீஸில் வருது. அப்போ ஹத்னா செய்யப்பட்ட ஒரு உறுப்பு ஹத்னா செய்யப்பட்ட இன்னொரு உறுப்போடு இணைந்தால்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவி இங்கே சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இரண்டு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் யூஸ் பண்ணலை, ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு இன்னொரு உறுப்போடு இணைந்தால், ஹத்னா செய்யப்பட்ட இன்னொரு உறுப்போடு இணைந்தால்னு ஹதீஸில் வருது. அப்போ அந்த இடத்துல தெளிவாகவே எங்களுக்கு சொல்லப்படுறத பார்க்குறோம், பெண்களுக்கு ஹத்னா உண்டு, மார்க்கம் அதை என்ன செய்து அதாவது சுன்னத்தாக்கி இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். எனவே இந்த செய்திகள் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஹத்னா செய்யப்படுகின்ற அந்த வளமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இருந்திருக்கிறது, ஜாஹிலிய காலத்திலேயும் இருந்திருக்கு, ரசூலான காலத்திலேயும் இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். தெளிவான ஒரு ஹதீஸை பார்க்குறோம், அதாவது ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தகடத்தில் வச்சு ஒரு பெண்ணை பற்றி எதிர்த்து பேசின நேரத்தில் முக்கத்தி அத்தல் பதூர் அப்படின்னு பேசினதை பார்க்குறோம். அதாவது பெண் ஹத்னா செய்யக்கூடிய அந்த தொழில் அந்த வேலைகளில் ஈடுபடுறவங்கள சமுதாய ரீதியாக என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் குறைத்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்குது. அது நல்ல ஒரு வேலை, அது மார்க்க அனுமதிச்ச வேலை. ஆனால் சமுதாயத்தில் பொதுவாக தொழிலில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த தொழில் டிஃப்ரெண்ட்டை வச்சு யுத்தகடத்தில் அந்த மாதிரி ஒரு வேகமாக பேசினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்த்தரப்பில் உள்ளவங்களை, காஃபிர்களில் உள்ளவங்களும் அப்படி பேசினாங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பெண்ணுக்கு ஹத்னா செய்ய என்னது பெண்ணுக்கு ஹத்னா செய்யக்கூடிய பெண்ணே அப்படின்னு சொல்லி அதாவது விழிச்சு பேசின செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகளெல்லாம் வந்து பெண்களுடைய ஹத்னான்றது அறியப்பட்ட செய்தின்றதை நம்ம என்ன செய்கிறோம் அறிந்து கொள்கிறோம். அதனால் பெண்களுக்கு ஹத்னா என்பது உண்டு, மார்க்கம் அதை அதை சொல்லுகிறது, அதை சுன்னாவாக ஆக்கியிருக்கிறது. ஆனால் ஆண்களை போன்று வாஜிப் கிடையாது. இதில் முரண்பட்டவர்கள் இந்த நூற்றாண்டில் உள்ளவர்களை தவிர 1300 வருஷமாக இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் எந்த விதமான முரணும் இருக்கவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு தாலா மிக அறிந்தவர்.